السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அல்லாஹ்வே, எங்களுக்கு பலனுள்ள கல்வியையும் நல்ல அமலையும் உன் பொருத்தத்தையும் நீ தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மார்க்க நிகழ்ச்சியில் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். கேட்கின்ற நல்ல செய்திகளின்படி, இறை வசனங்கள் நபிமொழிகளின்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்தோடு, என்ற உறுதியோடு நாம் அமர்வோமாக, கேட்போமாக. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கை மாற்றப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கை மாற்றப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்காது. எப்படிப்பட்ட மாற்றம் வேண்டும்? நல்ல மாற்றங்கள் வேண்டும், நல்ல மாற்றங்கள் வேண்டும். தீய சிந்தனைகள் வெளியேறி நல்ல சிந்தனைகள் நம் உள்ளங்களை, நம் நெஞ்சங்களை, நம் அறிவுகளை இடம் பிடிக்க வேண்டும். வழிகேடு தூரமாகி நேர்வழி அடைய வேண்டும். அநாச்சாரங்கள் ஒழிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த தூய நெறிமுறைகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் ஏற்பட வேண்டும், ஈடுபாடு ஏற்பட வேண்டும். பாவங்களை விட்டு விலக வேண்டும், தூரமாக வேண்டும். புரிகிறதா? அன்புகள், பாசம், உறவுகள் மேம்பட வேண்டும். குடும்பத்திலே தாய்க்கும் தந்தைக்கும் இடையில், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில், தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்களுக்கு இடையிலே அன்பும் பாசமும் வளர வேண்டும். பகைமை, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் உணர்வுகள், எதற்கெடுத்தாலும் உறவுகளை துண்டித்து வாழ்கின்ற மனோபாவங்கள், இவைகளெல்லாம் நம்மை விட்டு ஒழிய வேண்டும். புரிகிறதா? கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் இன்றைய தலைப்பை பற்றி அறிந்திருப்பீர்கள். இன்றைய தலைப்பு என்ன? உறவுகளின் புனிதம் பேணுவோம். உறவுகளின் புனிதம் பேணுவோம். அதாவது உறவுகள், சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகள், தாய் வழி, தந்தை வழி, சகோதர வழி, சகோதரி வழி, நம்முடைய பிள்ளைகள் வழி, நம்முடைய சம்பந்தங்கள் வழி, இவையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த அருக்குடைகள். இங்கேதான் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். என்ன வித்தியாசம்? பலர் உறவுகளை அல்லாஹ்வுடைய அருக்குடையாக நினைப்பதில்லை. பலர் உறவுகளை அல்லாஹ்வுடைய அருக்குடையாக பார்ப்பதில்லை, நினைப்பதில்லை. பிரச்சனை அதுதான். அல்லாஹ்வுடைய அற்புடையாக உறவுகள் பார்க்கப்பட்டிருந்தால்,
உறவுகள், பந்தங்கள், இரத்த பந்தங்கள், சம்பந்த பந்தங்கள், இவையெல்லாம் அல்லாஹ்வின் அற்கொடையாக கருதப்பட்டிருக்குமே ஆனால் மனிதன் அவற்றை பாழாக்கி இருக்க மாட்டான், மனிதன் அவற்றை வீணடித்திருக்க மாட்டான். பலருக்கு இதன் அருமை தெரிவதில்லை. அன்பிற்குரியவர்களே, பெற்றோரை இழந்தவருக்குத்தான் தெரியும் பெற்றோருடைய அருமை. அரபியிலே சொல்வார்கள், இரண்டு விஷயங்களை காலத்திலே பெற முடியாது, மீண்டும் பெற முடியாது. இரண்டு விஷயங்களை காலத்திலே மீண்டும் பெற முடியாது. ஒன்று என்ன? முடிந்துவிட்ட நேரம். இன்றைய நாள் முடிந்துவிட்டால் அதை பெற முடியுமா? பெற முடியாது. நம்முடைய ஏற்றிலிருந்து இன்றைய சனிக்கிழமை அழிக்கப்பட்டு விட்டால், எடுக்கப்பட்டு விட்டால் முடிந்தது, அவ்வளவுதான். கோடியை கொடுத்தாலும் கூட இந்த 2000 டிசம்பர் மாதத்தினுடைய இந்த சனிக்கிழமையை அடைய முடியுமா? அடிக்கிறது 4ஆம் தேதி அடைய முடியுமா? அடைய முடியாது. அன்பிற்குரியவர்களே, அடுத்த ஒன்று என்ன தெரியுமா? பெற்றோர் என்ற உறவு, தாய் தந்தை என்ற உறவு. இவர்களை நாம் இந்த உலகத்திலே பிரிந்து விட்டால் இன்னொரு தாய் தந்தையை வாங்க முடியுமா? மனைவியை வாங்கலாம். மனைவி இறந்து விட்டால் இன்னொரு மனைவியை முடிக்கலாம். கணவன் இறந்து விட்டால் பெண் இன்னொருவனை மனம் முடித்துக் கொள்ளலாம். பிள்ளைகள் இறந்து விட்டால் இன்னொரு பிள்ளை கூட அல்லாஹ் கொடுத்து விடுவார். ஆனால் பெற்றோரை பெற முடியுமா? பெற்றோரை பெற முடியுமா? மீண்டும் ஒரு முறை. அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாம் திறந்த மனதோடு சொல்வதாக இருந்தால் முதலிலே மார்க்கத்தை தெரியாத ஜாகிர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா? அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா? மார்க்கமும் தெரியவில்லை, மார்க்க கட்டளைகளும் நமக்கு தெரியவில்லை. கண்ணியத்திற்குரிய ஒரு சிறந்த தாபிகை அவர்கள் சொல்வதை பாருங்கள். அவர்களுடைய தாய் இறந்துவிட்ட போது அழுதார்கள், தாங்க முடியவில்லை. அவர்களுடைய தாய் இறந்த போது அவர்கள் மிகவும் துடிதுடித்து போய்விட்டார்கள். பலரெல்லாம் வந்து தேடி பார்க்கிறார்கள், முடியவில்லை. கடைசியில கேட்கிறார்கள், நீ ஒரு ஆலிமாயிற்று, நீ ஒரு இமாமாயிற்று, எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டாயே? எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது, எல்லோரும் இறக்கத்தான் போகிறார்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறாயே, இப்படி நீ அழுகிறாயே, நீ சரியா என்று கேட்கிறார்கள். ஒப்பாரி வைக்கக்கூடாது. கண்களிலிருந்து கண்ணீர் தேம்பி தேம்பி வரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் பிள்ளை இப்ராஹிம் இறந்த போது அழுந்திருக்கிறார்கள். கண்களிலிருந்து தண்ணீர் அப்படியே தாரை தாரையாக கொட்டினர். அப்போது அப்துல் ரஹ்மான் அவுஃப் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அந்த நீங்களா, நீங்களா என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்துல் ரஹ்மான், இது உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்திய பாசம். கண்கள் அழுகின்றன, கல்பு கவலை கொள்கிறது, ஆனால் அல்லாஹ் விரும்பாததை கூற மாட்டோம். அல்லாஹ் விரும்பாததை கூற மாட்டோம். இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் என்று அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தையை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று நமக்கு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அப்போது அந்த தாபிஈ கேட்கிறார்கள், மக்களே, என்னை விட்டு விடுங்கள், என் நிலைமையிலே என்னை விட்டு விடுங்கள். எனக்கு தெரியும், மரணம் எல்லோருக்கும் இருக்கிறது. என் தாய் மரணிப்பார், நானும் மரணிப்பேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். நான் மரணத்தை நினைத்து அளவில்லை, நான் மரணத்தை நினைத்து அளவில்லை. அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே நுழைவதற்கு இரண்டு வாசல்களை கொடுத்தான், அந்த இரண்டு வாசல்களிலே ஒன்று இப்போது இல்லையே என்பதை நினைத்து அழுகிறேன். அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவதற்கு தாய் தந்தை என்ற இரண்டு வாசல்களை எனக்கு கொடுத்திருந்தார், அந்த தாய் இல்லையே, சொர்க்கத்தின் ஒரு வாசல் எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்று கூறினார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அவர்களுடைய தாய் தந்தை முதிய பருவத்திலே முதிய புதிய காலத்திலே இருவரும் இருந்து அல்லது இருவரில் ஒருவர் இருந்து அந்த இருவரோ இருவரில் ஒருவரோ இவரை சொர்க்கத்தில் நுழைக்கவில்லையோ, அதாவது இவர் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை அடையவில்லையோ இவர் நாசமாகட்டுமாக.
وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِنْدَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُلْ لَهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَلَا تَنْهَرْهُمَا وَقُلْ لَهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا.
நம்மை படைத்த ரப்பு நமக்கு அறிவுரை சொல்வதை பாருங்கள். மக்களே, என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறேன். என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறேன். அடுத்த கட்டளை என்ன தெரியுமா?
வபில் வாலிதைனி இஹ்சானா,
உன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு உதவி உபகாரம் செய், நல்லறம் புரி, அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்.
வபில் வாலிதைனி இஹ்சானா,
வபில் வாலிதைனி இஹ்சானா, அவர்களில் ஒருவரோ அவர்கள் இருவருமோ உன்னிடத்திலே முதுமையை அடைந்தால் அவர்களை சீ என்று கூட சொல்லிவிடாதே.
வலா தன்ஹர்ஹுமா,
அவர்களை அகட்டி பேசாதே, மிரட்டி பேசாதே, அவர்களுக்கு முன்னால் குரலை உயர்த்தாதே.
குல்லஹுமா கௌலன் கரீமா,
கண்ணியமாக மரியாதையாக பண்பாட்டோடு அவர்களிடத்திலே நீ பேசுவாயாக. மேலும் அவர்களுக்காக என்னிடத்திலே பிரார்த்தனை கேட்பாயாக. என் இறைவா, என் பெற்றோருக்கு அருள்புரி, அவர்களுக்கு கருணை காட்டு, அவர்கள் என்னை சிறு பிராயத்திலே கருணையோடு அன்போடு பாசத்தோடு வளர்த்தது போன்று. அன்பிற்குரியவர்களே, இதுதான் உறவுகள், இதுதான் உறவுகளை பேணுவது. சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்களின் விளக்கங்களிலே பார்க்கிறோம், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அல்லாஹ் கூறுகிறானே கண்ணியமாக பேசு என்று, கண்ணியமாக பேசு என்று அல்லாஹ் சொல்கிறானே, தாய் தந்தையிடத்திலே எப்படி பேசுவது? விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு பெரிய எஜமானனுக்கு முன்னால், ஒரு பெரிய எஜமானனுக்கு முன்னால் ஒரு தாழ்ந்த அடிமை எப்படி பேசுவானோ அதுபோன்று பேச வேண்டும். எப்படி? ஒரு பெரிய எஜமானனுக்கு முன்னால் ஒரு தாழ்ந்த அடிமை எப்படி பேசுவானோ அப்படி பேச வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் ஹசன் பஸ்ரி தங்களுடைய தாய் தந்தையோடு இருந்தால் அவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டவனை போன்று அப்படியே கூனி குறுகி நிற்பார்கள். பேசினால் ஏதோ பல நாட்கள் காய்ச்சலிலே உடல்நிலை பாதிக்கப்பட்டு கிடந்தவன் எப்படி பேசுவானோ அப்படி மென்மையாக இருக்கும் அவர்களுடைய பேச்சு. தாய் தந்தை நின்று கொண்டிருந்தால் மகன் உட்காரக்கூடாது, அவர்களுக்கு இருக்கைகளை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு இருக்கைகளை கொடுக்க வேண்டும். சாப்பிடுவதிலே அவர்களுக்கு முன்னால் சாப்பிட்டு விடக்கூடாது, அவர்கள் சாப்பிட வேண்டும், பிறகு சாப்பிட வேண்டும். எண்ணியத்திற்குரியவர்களே, உறவுகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய அற்கொடை. ஈமான் இஸ்லாமிற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய நிலைமை உறவுகள். உறவுகளை அரபியிலே ரஹீம் என்று சொல்லப்படும். எப்படி சொல்லப்படும்? ரஹீம், ரா ஹா மீம், ரஹீம் என்று சொல்லப்படும். ஹதீஸ் குதுசியிலே வருகிறது, அல்லாஹ் கூறுகிறான், ரஹீம் உறவை நான் என் பெயரில் இருந்து எடுத்தேன், பிளந்தெடுத்தேன். அல்லாஹுடைய பெயர் என்ன? ரஹ்மான் ரஹீம். ரஹ்மான் ரஹீம் என்ற பெயரிலிருந்து உறவை நான் பிளந்தெடுத்தேன். ரஹீம், அந்த உறவு அரபியில ரஹீம் என்று சொல்வார்கள். உறவை என்னுடைய பெயரிலிருந்து நான் பிளந்தெடுத்தேன். அல்லாஹ் படைப்புகளை படைத்த போது ஹதீஸிலே வருகிறது, ரஹ்மானுடைய இடுப்பை உறவு பற்றி பிடித்துக் கொண்டது. ஹாதா மக்காவுல் ஆயிதி பிக, அல்லாஹ் சொல்கிறான் விடு என்று சொல்கிறான். அது சொல்கிறது, அல்லாஹ் விட மாட்டேன், உன்னிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்குரிய நேரம் இருந்தால் எனக்கு நீ வாக்கு கொடு என்று அந்த உறவு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது. இந்த உறவு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது, எனக்கு நீ பாதுகாப்பு கொடு, உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடி நான் நிற்கிறேன். ஹாதா மக்காவுல் ஆயிதி பிக, அல்லாஹ் சொல்கிறான் அப்படியா, சரி உன்னை சேர்த்தவரை நான் சேர்த்துக் கொள்கிறேன், உன்னை வெட்டியவரை, உன்னை துண்டித்தவரை நான் துண்டித்து விடுகிறேன். பொருந்தி கொண்டாயா? உறவு சொல்கிறது பொருந்தி கொண்டேன், பொருந்தி கொண்டேன். சிந்தித்து பார்த்தீர்களா கண்ணியத்திற்குரியவர்களே? உறவு அல்லாஹ்விடத்திலே பேசியது, அல்லாஹ் அதை பேச வைத்தார், அல்லாஹ் அதை பேச வைத்தார். அந்த உறவு அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் வாங்கி இருக்கிறது, வாக்கு வாங்கி இருக்கிறது. யா அல்லாஹ், என்னை சேர்த்தவரை நீ சேர்க்க வேண்டும், என்னை வெட்டியவரை, என்னை முடித்தவரை, என்னை துண்டித்தவரை நீ துண்டித்து விடு. அவன் தொழுகையாளியாக இருக்கட்டும், நோன்பு வைப்பவனாக இருக்கட்டும், ஏழை மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கட்டும், உறவுகளை பேணவில்லை என்றால் அல்லாஹ் அவனை பேண மாட்டான், அல்லாஹ் அவனை சேர்க்க மாட்டான். அந்த ஒப்பந்தத்தை வாங்கிதான் இந்த துன்யாவிற்கு உறவு வந்திருக்கிறது சகோதரர்களே. அந்த ஒப்பந்தத்தை வாங்கிதான் உறவு இந்த துன்யாவிற்குள் வந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய உலக வாழ்க்கையிலே எப்போதும் பணத்துக்கே அடிமையாக, பணமே குறிக்கோளாக கொண்டு வாழுகிற இந்த பௌதீக உலகத்திலே மனிதன் பலவற்றை மறந்தான், பலவற்றை புறக்கணித்தான், பலவற்றை இழந்தான். அதில் ஒன்றுதான் இந்த உறவு. இழக்கக்கூடாத ஒன்று, மறக்கக்கூடாத ஒன்று, புறக்கணிக்கப்படக்கூடாத ஒன்று. ஆனால் இன்று புறக்கணிக்கப்பட்டு விட்டது. மறக்கப்பட வேண்டாத ஒன்று இன்று மறக்கப்பட்டு விட்டது. ஒதுக்கப்படாத ஒன்று இன்று ஒதுக்கப்பட்டு விட்டது. இந்த உறவுகள் எதன் அடிப்படையில் இணைகின்றன, எதன் அடிப்படையில் உறவுகள் பிரிகின்றன? பணம், பணம், பொருளாதாரம், காசு. காசு இருந்தால் சலாம் அலைக்கும், காசு இல்லை என்றால் முகம் வேறு பக்கம் திரும்பிக் கொள்ளும். பணம் இருந்தால் சேருவார்கள், பணம் இல்லை என்றால் திரும்பி பார்க்க மாட்டார்கள். உறவுகள் சேர்க்கப்படுவதற்கு அடிப்படை அல்லது நட்புகள் இணைக்கப்படுவதற்கு அடிப்படை இன்று பணமாக பொருளாதாரமாக ஆகிவிட்டது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை மறுமையை நம்பாத காபிர்களிடத்தில் வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகலாம். ஆனால் அல்லாஹுவை மறுமையை நம்பிய ஒரு முஸ்லிம், அல்லாஹுவை மறுமையை நம்பிய ஒரு முஸ்லிம், இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை என்பதை அறிந்த ஒரு முஸ்லிம், பணத்தின் பொருளாதாரத்தின் அடிப்படையிலே அவனுடைய உறவுகளை அமைத்துக் கொண்டால் அவன் உண்மையில் முஸ்லிம் அல்ல. அவன் உண்மையில் அல்லாஹ்வுடைய அப்தல்ல, அல்லாஹ்வுடைய அடிமை அல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஈஸ அப்துத்தினார், தஈஸ அப்துத்திர்ஹம், திர்ஹமுடைய அவது அடிமை நாசமாகட்டும், தீனாருடைய அடிமை நாசமாகட்டும். என்ன, பணம்தான் குறிக்கோள், பணம்தான் குறிக்கோள், இரவு பகலாக காசு பணம் பொருளாதாரம் என்பதிலேயே உழந்து கொண்டே இருப்பான். உறவுகளை பற்றிய, உறவுகளின் நன்மைகளை பற்றிய, உறவுகளின் புனிதத்தை பற்றிய, உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி எந்த அறிவும் அவனுக்கு இருக்காது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே, இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா தொழுகை நோன்பு ஜகாத் என்று வணக்க வழிபாடுகளை அவனுடைய கடமைகளை எப்படி நமக்கு கடமையாக்கினானோ அதே வசனங்களில் தான் உறவுகளை சேர்க்க வேண்டிய கடமைகளையும் நமக்கு கடமையாக்குகிறார். புரிந்து கொள்ளுங்கள், தொழுகை எந்த வசனத்திலே கடமையாக்கப்படுகிறதோ, ஜகாத் எந்த வசனத்திலே கடமையாக்கப்படுகிறதோ, அதே வசனத்தில் தான் உறவுகள் கடமையாக்கப்படுகின்றன. என் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு செய்தியை கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த உறவுகளின் முக்கியத்துவத்தை குறித்து, உறவு அல்லாவிடத்தில் எவ்வளவு பெரிய மகத்துவத்தை பெற்றிருக்கிறது, அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? சூரா லுக்மானிலே, உன்னுடைய தாய் தந்தை இணை வைப்பவர்களாக இருந்தால், எப்படி உலகத்தில் அநியாயங்களிலேயே பெரிய அநியாயம், அக்கிரமங்களிலேயே பெரிய அக்கிரமம், அல்லாஹ்விற்கு நிகராக ஒருவரை வணங்குவது, அது கபராக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவர் வணங்கப்பட்டால் அல்லாஹ்விற்கு முன்னால் செய்ய வேண்டிய ருக்குகளை, சுஜூதுகளை, பிரார்த்தனைகளை, நேர்ச்சிகளை, பணிவுகளை, பயத்தை, ஆதரவை அல்லாஹ்வை தவிர ஒருவருக்கு செய்யப்பட்டால் அதுதான் இணை வைத்தல். இணை வைத்தல் உலக மகா கொடுமைகளில் மகா கொடுமை. இன்ன ஷிர்கல முன்ன அதீம் இல்லா, இன்ன ஷிர்கல முன்ன அதீம். وَوَصَّيْنَا الْإِنْسَانَ بِوَالِدَيْهِ حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا عَلَى وَهْنٍ وَوَضَعَتْهُ كُرْهًا عَلَى كُرْهٍ. நாம் மனிதனுக்கு உபதேசம் செய்தோம், கட்டளை கொடுத்தோம், அவனுடைய தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று. அவனுடைய தாய் கஷ்டத்தோடு கஷ்டத்திலே, பலவீனத்திற்கு மேல் பலவீனத்திலே அவனை சுமந்தாள், மிக கஷ்டப்பட்டு அவனை ஈண்டெடுத்தாள் என்று கூறிய அல்லாஹ் பிறகு கட்டளை கொடுக்கிறான், ஓ முஸ்லிமே, உன்னுடைய தாய் தந்தை இருவரும் முஷ்ரிக்காக இருந்தால் அவர்கள் உன்னை இணை வைக்க கூறினால் அவர்களுக்கு நீ கட்டுப்படாதே. وَلَا تُطِعْهُمَا وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا. உன்னை தர்காவிற்கு அழைத்தால், உன்னை கபருக்கு அழைத்தால், உன்னை கோயிலுக்கு அழைத்தால் அவர்களுக்கு கட்டுப்படாதே என்று கூறுகின்ற அல்லாஹ் அதே நேரத்தில் சொல்கின்றான், ஆனால் உலக காரியங்களிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளிலே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி உபகாரங்களிலே நல்ல முறையில் நீ நடந்து கொள்ள வேண்டும். இது எப்போது இறங்குகிறது தெரியுமா? சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற பெரிய நபித்தோழர், அஸ்ஸாபிகூன் அல்அவலூன் மின் அல்முஹாஜிரீன், அந்த தரத்திலே உள்ளவர், சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட ஒரே ஹதீஸிலே சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட 10 நபித்தோழர்களே ஒருவர். அவருடைய தாய் அந்த சஹாபி இடத்திலே கூறுகிறார், தாய் மகனின் மீது நேசம் வைத்திருந்தால் மகனும் தாயின் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள், மகனும் தாயின் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள். தாய் கூறினார், மகனே மகனே, நீ இஸ்லாமை விடவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன், அப்படியே செத்து விடுவேன் என்று. அல்லாஹ்வுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஹத் பின் அபி வக்காஸ் கேட்டுக் கொள்ளுங்கள், பின்னால் விளக்கமும் சேர்த்து சொல்லுகின்றோம்.
தாயே நீயும் கேட்டுக்கொள், தாயே நீயும் கேட்டுக்கொள், உனக்கு அல்லாஹ் 100 உயிர்களை கொடுத்து, உனக்கு அல்லாஹ் 100 உயிர்களை கொடுத்து, நீ சாப்பிடாமல் குடிக்காமல் தூங்காமல் இருந்து ஒரு ஒரு உயிராக உன்னை விட்டு பிரிந்தாலும் என் மார்க்கத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன்.
உனக்கு அல்லாஹ் 100 உயிர்களை கொடுத்து நீ சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்து ஒரு ஒரு உயிராக உன்னை விட்டு வெளியேறினாலும் நான் இஸ்லாமை விட்டு வெளியேற மாட்டேன்.
இன்றைக்கு பாருங்க, சில சகோதரர்களை எங்க அம்மா சொன்னாங்க, அதனால தாய்க்கு கட்டியிருக்கிறார்.
கட்டலாமா? மன் அல்ல பத்தன் பக்கல் அஸ்ரக, யார் தாயத்துகளை தகடுகளை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ் இருக்கு இணை வைத்து விட்டான்.
சரி, சம்பவத்துக்கு வருவோம். சாஜ் சொல்லிவிட்டான், ஈமானிய உணர்வு, இஸ்லாமிய உணர்வு, தௌஹீதுடைய உணர்வு, அல்லாஹ்வின் மீது உள்ள பாசம், அல்லாஹ்வின் மீது உள்ள பற்று, இந்த மார்க்கத்தின் மீது உள்ள பற்று, மறுமையின் மீது உள்ள பற்று, சொர்க்கம் நரகத்தை அறிந்திருந்த அந்த ஈமான் அவர்களை அப்படி சொல்ல வைத்தது.
அல்லாஹ் என்ன கூறினான் தெரியுமா? சாஜே, நீ இருக்கின்ற உறுதி சரி, ஆனால் தாயிடம் இப்படி கடுமையாக பேசினாயே அது தவறு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான்.
என்ன சொல்லிவிட்டான்? நீ இருக்கிற உறுதி சரி, ஆனால் தாயிடத்திலே இப்படி கடுமையாக சொன்னாய் அல்லவா, அது தவறு, அவரிடத்திலே அன்பாக பேசு என்று
கூறினார்.
இது சஹல் பின் அபி வக்காஸ் குறித்து இறக்கப்பட்ட வசனம் என்று அறிவிப்புகளிலே பார்க்கிறோம். உன்னுடைய தாய் தந்தை இணை வைக்க கூறினால் கட்டுப்படாதே, ஆனால் மென்மையாக நடந்து கொள், பணிவாக நடந்து கொள், பாசமாக நடந்து கொள், இப்படி கடுமையாக அவர்களை நீ பேசாதே.
கண்ணியத்துக்குரியவர்களே, இதை எதற்கு கூறினேன் என்று சொன்னால், உறவின் மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக. சிறுக்கு செய்பவர், இணை வைப்பவர் நம்முடைய பெற்றோராக இருந்தாலும் பெற்றோர் என்ற உறவு ஏற்பட்டதால், பெற்றோர் என்ற உறவு ஏற்பட்டதால், தாய் தந்தை என்ற உறவு ஏற்பட்டதால் அவர்களை பேட வேண்டும் என்று சொல்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். புரிகிறதா? என்னது? எப்படியெல்லாம் பேட வேண்டும்? அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். அவர்கள் உன் செல்வங்களை எடுத்துக்கொள்ள நாடினால் எதை விரும்பினாலும் எடுத்துக்கொள்ளலாம்.
மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? உன் தந்தை நீ கட்டிய வீட்டையும் எடுத்துக்கொண்டு, நீ சேகரித்த செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே செல் என்றால் நீ சென்று விடும், நீ சென்று விட வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது, நீ கட்டிய வீட்டையும் எடுத்துக்கொண்டால், நீ சம்பாதித்த செல்வத்தையும் வாங்கிக் கொண்டால் உன்னை சொல்கிறார் வீட்டை விட்டு வெளியே சென்று விடு என்று. வெளியே சென்று விடு, அவரிடத்திலே சண்டை செய்யாதே. இன்று என்ன நடக்கிறது? பத்திரிகைகளிலே பார்க்கிறோம், தந்தை தாய் குடிக்க பணம் தராததால், தந்தை தாய் குடிக்க பணம் தராததால் கொலை, மகன் தந்தையை கொலை செய்தார், சொத்து தகராறில் தந்தையை மகன் கொலை செய்தார், தாயை கொலை செய்தார். பார்க்கிறோமா இல்லையா? படிக்கிறோமா இல்லையா? இன்னும் பல இடங்களிலே இந்த மது குடிபோதை தலைக்கு மேல் ஏறி சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிற சமூகங்களிலே குடிக்க பணம் கொடுக்காததால் பல தாய்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல தந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆகவேதான் இந்த குடியை இஸ்லாம் அடியோடு ஹராம் தடை செய்கிறது. குடிக்காது, குடியை குறித்து இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள், அல்லாஹ் சபிப்பானாக, யார் சாராயத்தை பீய்கிறாரோ அதை செய்கிறானோ, அதை விற்கிறானோ, அதை வாங்குகிறானோ, அதை சுமந்து செல்கிறானோ, அதற்காக டிரான்ஸ்போர்டேஷன் செய்கிறானோ, எல்லோரையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டார். புரிகிறதா எவ்வளவு பெரிய ஃபித்னாவிலே இருக்கிறது என்பதாக? சரி வாருங்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவுகளின் புனிதங்களை அப்படி நமக்கு கட்டளை இடுகின்றார். இந்த உறவுகளை கொண்டுதான் நம்முடைய இன்மை மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிறார். புரிகிறதா? நாளை சொர்க்கத்திற்கு செல்லும் போது, நாளை சொர்க்கத்திற்கு செல்லும் போது இந்த மூமினை அல்லாஹ் தனியாக அனுப்ப மாட்டார். புரிகிறதா? மூமினை அல்லாஹ் தனியாக அனுப்ப மாட்டார். அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொர்க்கத்திலே நீங்கள் நுழையுங்கள், நீங்களும் உங்கள் மனைவிகளும். இது ஒரு வசனத்திலே சொல்கிறார். குடும்பமாக இருந்தார்களோ, ஈமான் கொண்ட குடும்பமாக இருந்தார்களோ, அவர்களை அவர்களுடைய மனைவிகளோடு, அவர்களுடைய தாய் தந்தைகளோடு சொர்க்கத்திலே நாம் சேர்த்து வைப்போம். சிந்தித்து பார்த்தீர்களா உறவுனுடைய மகத்துவத்தை? சொர்க்கத்தில் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகனை தாய் தந்தையிடமிருந்து பிரிக்கவில்லை, கணவனை மனைவியிடமிருந்து பிரிக்கவில்லை, பிள்ளைகளை பெற்றோரிடமிருந்து பிரிக்கவில்லை. என் அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்த்தீர்களா? சொர்க்கத்தில் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவுகளை சேர்த்து வைக்கிறார் என்றால், இந்த துனியா வாழ்க்கையிலே உறவுகளை பிரிந்து வாழ நினைக்கிற மனிதனை பற்றி என்ன சொல்வது? உண்மையில் ஒரு துர்பாக்கியவான், உண்மையில் ஒரு துர்பாக்கியவான் இருக்கிறான் என்றால் உறவுகளை துண்டித்தவன் தான். உறவுகளை துண்டித்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உறவுகளை துண்டிப்பவன் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான். உறவுகளை துண்டிப்பவன் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான். அதாவது இவனுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. நரக நெருப்பிலே உறவை முறித்த குற்றத்திற்காக தண்டனையை இவன் அனுபவிப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானா? அப்ப சொர்க்கத்திலே உறவுகள் சேர்க்கப்படுகின்றன, சொர்க்கத்திலே உறவுகள் சேர்க்கப்படுகின்றன, சொர்க்கத்திலே பந்தங்கள் இணைக்கப்படுகின்றன. இந்த துன்யாவிலும் அந்த பந்தங்கள், அந்த உறவுகள் இணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே செலவு செய்யுங்கள் என்று சொல்கிறான், தர்மம் செய்யுங்கள் என்று சொல்கிறான். படித்திருக்கிறீர்கள், தர்மம் செய்யாதவன் முஸ்லீமாக இருக்கவே முடியாது. எப்படி? கடமையாகவும் உபரியாகவும். பண செல்வந்தனாக இருந்தால் கடமையாக, ஏழையாக இருந்தால் உபரியாக அவன் தர்மம் செய்தே ஆக வேண்டும், அவனுடைய தகுதிக்கு ஏற்ப. ஒரு ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை பற்றி கூறினார்கள். இன்று நாம் பொதுவாக என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? கட்டுக்கட்டா பணம் இருந்தால்தான் காசு கொடுக்கணும், தர்மம் செய்ய வேண்டும் என்று. இல்லை சகோதரர்களே, இந்த ஹதீஸை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். யார் ரசூலல்லாஹ் தர்மத்தை பற்றி நீங்கள் கூறினீர்கள், எங்களில் எல்லோரும் தர்மம் செய்கின்ற அளவிற்கு வசதி உள்ளவர்கள் இல்லையே. என்ன அழகான கேள்வி! ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஸ்லாம் கையேந்துகிற பழக்கத்தை ஆதரிக்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் கையேந்துகிற பழக்கத்தை ஆதரிக்கவில்லை. கொடுக்கும் கரம் தாழ்ந்த கரத்தை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யாத்திரம் கேட்காதீர்கள், பிறரிடத்திலே உங்கள் தேவைகளை வெளிப்படுத்தாதீர்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், உழையுங்கள். மனிதன் தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடுகிற உணவை விட ஹலாலான ஒரு உணவு இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சோம்பேறியாக மக்கள் மீது சிரமம் கொடுக்கின்ற சுமையாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிடத்திலே கொடுப்பதற்கு இல்லையே, வசதி இல்லையே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரு கரங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லவா, இரு கரங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லவா, இந்த கரத்தால் நீ கூலி வேலை செய்து சம்பாதித்து உனக்கும் செலவழித்து அதிலிருந்து ஏழைகளுக்கும் கொடு என்று கூறுகிறார்கள். அப்போது ஒருவர் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், கை இருக்கிறது, உழைக்கும் எண்ணம் இருக்கிறது, வேலை தேடி செல்கிறோம், வேலை கிடைக்கவில்லையே, வேலை தேடி செல்கிறோம், வேலை கிடைக்கவில்லையே, தர்மம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்கள், நாங்கள் தர்மம் செய்வதற்காக வேலைக்கு சென்றால் வேலை கிடைக்கவில்லையே, என்ன செய்வது? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல வார்த்தையை பேசுங்கள், அதுவும் தர்மம் தான். பிறர் சுமை தூக்கி செல்வதை பார்த்தால் அவருடைய வீடு வரை அந்த சுமையை நீங்கள் தூக்கி கொண்டு சென்று கொடுத்துவார்கள், அதுவும் தர்மம் தான். ஒரு கண் தெரியாதவரை பார்த்தால் அவருக்கு வழிகாட்டுங்கள், அதுவும் தர்மம் தான். ஒரு கண் தெரியாதவரை பார்த்தால் அவருக்கு வழிகாட்டுங்கள், அதுவும் தர்மம் தான். ஒரு அநீதி இழைக்கப்பட்டவரை பார்த்தால் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுங்கள், அதுவும் தர்மம் தான். தர்மத்தின் வகைகளை அதனுடைய இரண்டு வாசர்களையும் அகல விரிவாக்கி விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், இவையெல்லாம் செய்ய நினைக்கிறோம் ஆனால் வாய்ப்பே இல்லை, என்ன செய்வது? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறருக்கு தீங்கு செய்யாதே, அதுவும் தர்மம் தான். பிறருக்கு தீங்கு செய்யாதே, பிறருக்கு தொந்தரவு தராதே, நாவாலோ கையாலோ பிறர் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொள்ளாதே, அதுவும் ஒரு தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த தர்மத்தை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிவிட்டான். முஸ்லிம் தர்மம் கொடுக்காமல் இருக்க முடியாது, தர்மம் கொடுக்காதவன் முஸ்லீமாக இருக்க முடியாது, தர்மம் கொடுக்காதவன் அவன் முஸ்லீம் கிடையாது. கடமையான தர்மம், செல்வந்தர்களாக இருந்தால் ஜகாத் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் ஜகாத் கொடுக்காதவன் முஸ்லீம் கிடையாது, காஃபிர். அவன் யார்? காஃபிர், இறை மறுப்பாளன், அல்லாஹ்வை மறுப்பவன் அவன். இந்த செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆனிலே இபாதத் தௌஹீதுக்கு அடுத்து அல்லாஹ் இபாதத்தை சொல்லும் போது தொழுகைக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிற வழிபாடு, தொழுகைக்கு அடுத்த தரத்திலே அல்லாஹ் வைக்கிற அவனுக்கு விருப்பமான வணக்கம் எது தெரியுமா? எது தெரியுமா? எது தெரியுமா? தர்மம், ஜகாத். கடமையோ உபரியோ, கடமையாக இருந்தால் ஜகாத், உபரியாக இருந்தால் சதகா. அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்துக் கொண்டே இரு, தர்மம் செய்து கொண்டே இரு. சரி, இப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்மம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, இப்போது தர்மம் யாரிலிருந்து ஆரம்பிப்பது? எவ்வளவு அழகான பயனுள்ள கேள்வியை சஹாபாக்கள் கேட்டார்கள். நமக்கு குர்ஆனிலேயே அல்லாஹ் விடை கூறிவிட்டான். சஹாபாக்கள் கேட்க வானத்திலிருந்து பதில் இறங்கிவிட்டது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அறிந்தவன் அல்லவா, காலங்கள் மாறுகின்ற சூழ்நிலைகளை அல்லாஹ் தெரிந்தவன் அல்லவா, காலங்களையும் அறிந்தவன் அல்லவா. ஒரு நேரம் வரும், போஸ்டரிலே பேர் வருவதற்காக தர்மம் செய்வார்கள். எப்படி? பள்ளிவாசலிலே ஒரு ஃபேனை மாட்டிவிட்டு இன்னாருடைய மகன் இன்னாரால் வக்ஃபு செய்யப்பட்டது, அன்பளிப்பு செய்யப்பட்டது, பெயர் போட்டால் கொடுப்பார், பெயர் போடவில்லை என்றால் கொடுக்க மாட்டார். பள்ளிவாசலுக்கு செலவு செய்ய வேண்டுமா? என்னை செக்ரட்டரியாக ஆக்குகிறாயா, பள்ளிவாசலுக்கு செலவு செய்யும். என்னை தலைவராக ஆக்குகிறாயா, பள்ளிவாசலுக்கு கொடுப்பேன், இல்லை என்றால் ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டேன், ஏதோ சில சில்லற காசுகளை தூக்கி கொண்டு போய் சேர்ப்பார். எப்படி நடக்குதா இல்லையா? அதனாலதான் இந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, இவன் கொடுக்க மாட்டேங்கிறான், காசு உள்ளவனுவ பேசாம அவனையே தலைவனா போட்டு பள்ளிக்கு. பரவாயில்ல, அவன் தொழுகாத காசுரா இருக்கானே, பரவாயில்ல போட்டு என்ன பண்றது? ஜகாத்து கொடுக்காத காசுரா இருக்கிறானே, பரவாயில்ல காசு வச்சிருக்கிறான் பள்ளிவாசலுக்கு, தலைவனா போட்டு. வட்டி வாங்குறா, பரவாயில்ல காசு வச்சிருக்கிறான் பள்ளிவாசலுக்கு போட்டு, தலைவனா. ஏமாத்துறா, கடத்தல் பண்றா, இரண்டாம் நம்பர் வியாபாரம், எல்லா வியாபாரமும் கலந்து இருக்குது, பரவாயில்ல காசு வச்சிருக்கிறா பள்ளிவாசலுக்கு தலைவரா போட்டு. இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு தலைவர் ஆகிறதுக்கு தகுதி என்ன இருக்கணும்?
காசு உள்ளவனா இருக்கணும், பணம் உள்ளவனா இருக்கணும். ஈமான் இல்லைனாலும் பரவாயில்லை, தொழுகை இல்லைனாலும் பரவாயில்லை, ஜகாத் இல்லைனாலும் பரவாயில்லை, எல்லா ஹராமும் இருந்தாலும் பரவாயில்லை. சிரிக்கிறது சொல்ல சகோதரர்களே, பல இடங்களிலே நிலைமைகள் அப்படி இருக்கின்றன. இந்த பள்ளிவாசல முத்தவள்ளி யாருன்னு கேட்டா அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை பெருநாள் தொழுகையில வருவாருங்க, அப்பதாங்க பார்க்க முடியுமா, பார்க்க முடியுமா? அப்புறம் எப்படிங்க பள்ளி நடக்குது? நாங்க போய் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவோங்க. எப்படி போய் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, உங்கள் பள்ளிகள் மாடிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று கவலைப்படாதீர்கள். ஒரு குடிசைகளிலே நீங்கள் துணுங்கள். ஹலாலான வருமானத்தை கொண்டு கட்டப்பட்ட பள்ளிகளிலே அல்லாஹ் அங்கு உங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வார். பள்ளிவாசல் பங்களாவா தான் இருக்கிறது கட்டாயமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேற்றின் மீது தொழுதார்கள், மண்ணின் மீது தொழுதார்கள். மழை பொழிந்தால் தொழ வைக்கின்ற நபியும் தொழுது கொண்டிருக்கிற சஹாபாக்களும் அப்படியே நினைந்து விடுவார்கள், தொழுகையை விட்டு செல்ல மாட்டார்கள். அப்படித்தான் இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித். சரி, இது ஒரு தனி சந்தை. எதற்கு நாம் சொல்ல வருகிறோம்? தர்மம், அல்லாஹ்வின் பாதையிலே கொடு என்று அல்லாஹ் கூறிய போது அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரும் சூழல்லா யாருக்கு கொடுப்பது? ஏனென்றால் பலர் ஊருக்கு நல்லவனாக இருப்பார்கள், பலர் ஊருக்கு நல்லவனாக இருப்பார்கள், ஆனால் வீட்டுக்கோ கெட்டவனாக இருப்பார்கள். பலர் ஊரெல்லாம் தெருவெல்லாம் நல்ல பெயர் எடுப்பார்கள், இவரை போன்று ஒருவர் உண்டா என்று, ஆனால் தாய் தந்தை இடத்துல இவனா, இவனை போய் நான் பெற்றனே, என் வயிற்றுல பிறந்த மவனா இவன், எந்த என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பெற்றோர்கள் சொல்லுகின்ற நிலைமையை பார்க்கிறோம். இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கும். இதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே விடை கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? நபியே உங்களிடத்திலே கேட்பார்கள், எப்படி தர்மம் செய்ய வேண்டும், எவ்வளவு தர்மம் செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை பற்றி இங்கு பேச்சு கிடையாது. கோடியோ லட்சமோ ஒரு பைசாவோ அது உன்னுடைய மனதை பொறுத்திருக்கிறது, உன் தகுதியை பொறுத்திருக்கிறது, உன்னுடைய வசதியை பொறுத்திருக்கிறது. புரியுதுங்களா? ஒருத்தர் கோடி வைத்திருக்கிறார், அவர் 100,000 தர்மம் செய்கிறார். ஒருவர் 100,000 வைத்திருக்கிறார், அவர் 1,000 தர்மம் செய்கிறார். ஒருவர் 1,000 வைத்திருக்கிறார், அவர் 100 தர்மம் செய்கிறார். ஒருவர் 100 வைத்திருக்கிறார், அவர் 10 ரூபாய் தர்மம் செய்கிறார். 10 ரூபாய் வைத்திருப்பவர் 1 ரூபாய் தர்மம் செய்கிறார். 1 ரூபாய் வைத்திருப்பவர் 10 பைசா தர்மம் செய்கிறார். அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ்விடத்திலே 1 கோடியிலிருந்து 1,00,000 கொடுத்தவனுக்கு என்ன நன்மையோ, புரிந்து கொள்ளுங்கள், 1 கோடியிலிருந்து 1,00,000 கொடுத்தவனுக்கு என்ன நன்மையோ அதே நன்மை 10 ரூபாயிலிருந்து 1 ரூபாய் கொடுத்தவனுக்கு கிடைக்கும். 10 ரூபாய் 1 ரூபாயிலிருந்து 10 பைசா கொடுத்தவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அவனுடைய கஜானா விசாலமானது, அதை நெருக்க பார்க்காதீர்கள், அதை நெருக்கடிக்கு ஆக்கிவிடாதீர்கள். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க என்பதை பத்தி பேச்சு கிடையாது, முதல்ல யாருக்கு கொடுக்கறீங்கன்னு பாருங்க. அழகான ஒரு விளக்கத்தை, ஒரு டெபினேஷனை, ஒரு தெளிவை அல்லாஹ் நமக்கு பட்டியலாக கொடுத்து விட்டார். நீங்கள் தர்மம் செய்ய வேண்டுமா, செலவழிக்க வேண்டுமா, கொடுக்க வேண்டுமா? முதலிலே யாருக்கு கொடுங்கள் தெரியுமா? பெற்றோருக்கு கொடுங்கள், உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கொடுங்கள். அதிலே கருமித்தனம் காட்டாதீர்கள், அதிலே கஞ்சத்தனம் காட்டாதீர்கள், அதிலே நெருக்கடி கொள்ளாதீர்கள். நீங்கள் செலவழிக்கப்படுவதற்கு முதல் தகுதியானவர்கள் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர். இன்றைக்கு பாருங்கள், பலரை நம் சமூகத்திலே பெற்றோரை மறந்து விடுவார்கள். மஸ்ஜித் கட்டுவார்கள், மதரசா கட்டுவார்கள், எசீம் கானா திறப்பார்கள். இங்கே இவர்களுடைய பெற்றோர் எசீமாக இருப்பார்கள், அதாவது ஆதரவு இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். இவர் ஊருக்கெல்லாம் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருப்பார், அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கார். பெற்றோருக்கு கொடு, உன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு கொடு, அதற்கு பிறகு
நெருக்கமான உறவினர்கள் பாருங்கள், புரிகிறதா? வல் அக்ரபீன், நெருக்கமான உறவினர்களுக்கு கொடு. பிறகு யாருக்கு? வல் யதாமா, அனாதைகளுக்கு கொடு. பிறகு யாருக்கு? வல் மசாகீன், ஏழைகளுக்கு கொடு. பிறகு யாருக்கு? வப்னி ஸபீல், வழிப்போக்கருக்கு, முசாஃபிருக்கு கொடு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்வழி காட்டுவானாக. இந்த சமூகத்தின் நிலைமை என்ன தெரியுமா? திருமணத்திற்கு முன்னால் ஒரு நிலைப்பாடு, திருமணத்திற்கு பின்னால் ஒரு நிலைப்பாடு. திருமணத்திற்கு முன்னால் வரை பெற்றோர், திருமணத்திற்கு பிறகு நான், என் குடும்பம். தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை மறந்து விடுகிறார். தன்னோடு ஒட்டி பிறந்த, உடன் பிறந்த இரத்த சகோதரர்களை மறந்து விடுகிறார். உறவுகள் சிதைக்கப்படுகின்றனவா இல்லையா? எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த சோதனையை இன்று இந்த சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது முஸ்லிம்களுடைய சமூகம் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் வாழ்கிற மக்கள் இவர்கள் உண்மையில் முஸ்லிம்கள் அல்ல. இவர்கள் நபியை பின்பற்றுகிற சமூகம் அல்ல. இவர்கள் குர்ஆனை பின்பற்றுகிற சமூகத்தார்கள் அல்ல. ஒரு விஷயத்தை கேளுங்க. ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு ஹபஷாவிற்கு செல்கிறார்கள். எங்க செல்கிறார்கள்? ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்து 80க்கு மேற்பட்ட நபி தோழர்கள் காஃபிர்களுடைய கொடுமை தாங்காமல் ஓடி விடுகிறார்கள் மக்காவிலிருந்து. பிரச்சனை, காஃபிர்கள் மக்காவிலிருந்து வருகிறார்கள். இவர்களை எப்படியாவது கைது செய்து அழைத்து சென்று விடுவதற்காக அப்போது ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மன்னர் அஸ்மஹா அழைக்கிறார். பல உரையாடல்கள் நடக்கின்றன. நீங்கள் ரஹீத்துல் மக்தூம் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று நூலில் கூட அதை படிக்கலாம். அப்போது அந்த மன்னர், ஹபஷா மன்னர் கேட்கிறார், சரி ஒரு நபி வந்திருக்கிறார் என்று சொல்கிறீர்களே, அந்த நபி உங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார், என்ன சொல்கிறார்? அந்த நபி உங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார் என்று கேட்கிறார். அப்போது ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு எழுந்து சொல்கிறார்கள், மன்னரே, நாங்கள் அறியாமை கால அரபு சமூகமாக இருந்தோம். எங்களுக்குள் ஒருவர் ஒருவரை கொன்று குவித்துக் கொண்டிருந்தோம். இரத்த உறவுகளை முறித்துக் கொண்டிருந்தோம். கற்களையும் சிறைகளையும் வணங்கிக் கொண்டிருந்தோம். அந்த நபி எங்களுக்கு வந்தார். அல்லாஹ் அவரின் மூலமாக எங்களுக்கு நேர்வழி காட்டினார். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்தார். எப்படி உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்தார்? இஸ்லாமிய போதனை காஃபிர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு, மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கு போதிக்கும் போது ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌஹீதுக்கு அடுத்ததாக உறவுகளை சேர்ப்பதை சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ், இந்த சபையிலிருந்து நீங்கள் எழுந்து சென்று விட்டால் அடுத்து உங்களுடைய வீடுகளிலே சென்று நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை படித்து பாருங்கள், எத்தனை இடங்களிலே அல்லாஹ் உறவுகளை கூறுகிறான் என்று. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தன்னுடைய அழைப்பு பணியை ஆரம்பித்த போது சஃபியாவை அழைக்கிறார்கள், பாசிமாவை அழைக்கிறார்கள், அபு தாலிபை அழைக்கிறார்கள், குறைஷி குடும்பத்தை அழைக்கிறார்கள், ஹாஷிம் குடும்பத்தை அழைக்கிறார்கள். சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் வறுமையிலே உங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் என் செல்வத்திலிருந்து கேட்டுக்கொள்ளுங்கள், நான் கொடுத்து விடுகிறேன். ஆனால் நீங்கள் இறை மறுப்பாளர்களாக வறுமையிலே வந்துவிட்டால் உங்களுக்கு நான் எந்த பலனையும் கொடுக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கையிலே வாழும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சில இரத்த உறவுகள் இருக்கின்றன, அதை நான் நினைத்துக் கொள்வேன், அதை நான் பசுமையாக வைத்துக் கொள்வேன். நீங்கள் காஃபிர் என்பதற்காக இரத்த உறவுகளை நான் முடிக்க மாட்டேன். பார்த்தீர்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு இரத்த பந்தமுடையவன் காஃபிராக இருந்தால் கூட அவனுடைய உறவு முறிக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிரச்சாரத்தில் கூறுகிறார்கள். ஆனால் இன்று முஸ்லிம்கள் தங்களுடைய முஸ்லிமான உறவுகளை முறித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் முஸ்லிம்களா கேட்டு பாருங்கள். கேட்கிறது புரியுதா? காஃபிராக இருந்தால் கூட உனக்கும் எனக்கும் உள்ள இரத்த உறவை நான் பசுமைப்படுத்துவேன், அதை வாழாமல் வைத்துக் கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற, தன்னை போன்று அல்லாஹ்வை ஈமான் கொண்ட தொழுகை தொழக்கூடிய ஒரு முஸ்லிம் சகோதரனை வெறும் ஒரு அற்ப பொருளாதார பிரச்சனையிலே சொத்து பங்கு வைக்கும் போது அவனுக்கு ஒரு நல்ல சொத்து சேர்ந்து விட்டது அவ்வளவுதான், அவனுக்கு ஒரு 5 பைசா கிடைத்து விட்டது அதிகமாக அவ்வளவுதான். இல்லை என்றால் தான் அபகரிக்க வேண்டும் என்று நினைத்ததை பங்கு வைக்கும் போது பெரியோர்களால் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அதனால் உறவு முறிவு எப்படி அற்ப அற்ப காரியம், அற்ப அற்ப காரியம். என் வீட்டுக்கு முதல்ல சொல்லிவிடல, அதனால நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். எப்படி என்ன மதிக்கல, அதனால நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். அவன் பிள்ளைய எந்த காலேஜில் படிக்க வைக்கிறதுன்னு என்கிட்ட கேட்கல, அதனால நான் பேச மாட்டேன். அவன் பிள்ளைக்கு யார பெண் எடுக்கிறதுன்னு என்னிடத்துல கேட்கல, அதனால நான் பேச மாட்டேன். எத்தனை அற்ப காரியங்கள். பத்திரிக்கை வைக்கும் போது என் வீட்டுக்கு முதல்ல வரல, அதனால நான் பேச மாட்டேன். மண்டபம் முடிக்கும் போது எந்த மண்டபம் என்ற கேட்கல, அதனால நான் பேச மாட்டேன். பாருங்க எப்படிப்பட்ட கேள்விப்படுகிற விஷயங்களை சொல்கிறேன். உறவுகள் எப்படி சிதைக்கப்படுகின்றன, உறவுகள் எப்படி கொலை செய்யப்படுகின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பலருடைய திருமண வாழ்க்கை உறவுகளை சேர்க்கின்ற உறவுகளை பெருக்குகின்ற வாழ்க்கையாக மாறுவதற்கு பதிலாக உறவுகளை துண்டிக்கிற, உறவுகளை வெட்டுகிற, உறவுகளை குறைக்கிற, உறவுகளை குழி தோண்டி புதைக்கிற உறவுகளாக மாறிவிடுவது ஒரு பெரிய கைசேதத்திற்குரிய கவலைக்குரிய கண்ணீர் விட்டு அற வேண்டிய ஒரு நிலை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் அடையாளங்களிலே இதையும் சொன்னார்கள். ஒரு காலம் வரும், நண்பரை நெருக்கிக் கொள்வான், தந்தையை தூரமாக்கி விடுவான். அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நண்பனோடு கொஞ்சம் குழாவுவான், தந்தையை மறந்து விடுவான், அவர் ஏங்கிக் கொண்டிருப்பார். என்னிடத்தில் என் மகன் வரமாட்டானா, என்னிடத்திலே பேச மாட்டானா, என்னை ஆதரிக்க மாட்டானா என்றெல்லாம் அவர் ஏங்கிக் கொண்டிருப்பார். இவனோ நண்பர்களோடு பார்ட்டிகளிலே சுத்திக் கொண்டிருப்பார். எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா, வெளிநாட்டிலிருந்து வந்துவிட்டு தன்னுடைய தந்தைக்கு போன் செய்து, நான் இந்த லாஜிலே தங்கி இருக்கிறேன், வந்து பார்த்துக் கொள்ளுங்கள், இத்தனை மணிக்கு நான் இருப்பேன். எது பேச வைக்கிறது? காசு பேச வைக்கிறது. எது பேச வைக்கிறது? காசு, பணம் பேச வைக்கிறது. தெரியும் இவன் முதியவராக ஆகிவிட்டால் இவனுடைய நிலை என்னவாகும் என்று. சமீபத்திலே ஒரு மார்க்க அறிஞருடைய ஒரு உபதேச மஜ்லிஸிலே கலந்து கொண்ட போது அவர் ஒரு அழகான ஒரு நிகழ்வு எடுத்து கூறினார். ஒரு படித்த பட்டதாரி அவருடைய வீட்டிலே அவருடைய வயது முதிர்ந்த தந்தையும் இருக்கிறார். வயது முதிர்ந்த தந்தையும் இருக்கிறார். அவரை கவனிக்கின்ற விதத்தை இந்த பட்டதாரியின் மகன் பேரனும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். சரியா, அங்கே ஒரு கிண்ணம் வைக்கப்படுகிறது, ஒரு மட்டமான ஒரு பாத்திரம் அந்த தந்தைக்கு உணவு வைப்பதற்காக வைக்கப்படுகிறது. பிறகு ஒரு நேரத்தில் அந்த பாத்திரம் மாற்றப்பட்டு விடுகிறது. இந்த மகன் என்ன செய்கிறான் தெரியுமா, அந்த பாத்திரத்தை பாதுகாத்துக் கொள்கிறான். அப்போது தந்தை கேட்கிறார், மகனே அந்த பாத்திரம் பழையதாகிவிட்டது, அதை தூக்கி எறிந்துவிடு என்று கூறும் போது, இல்லை இல்லை இந்த பாத்திரம் எனக்கு வேண்டும் என்று அந்த மகன் கூறுகிறான். இல்லை இல்லை இந்த பாத்திரம் எனக்கு வேண்டும், பத்திரப்படுத்துவேன் என்று சொல்கிறான். உனக்கு நல்ல பாத்திரம் வாங்கி தருகிறேன், இதை தூக்கி எறிந்துவிடு, இது குப்பையாகிவிட்டது, பழலாகிவிட்டது என்று சொல்கிறான். இவன் சொல்கிறான், இல்லை இதுதான் எனக்கு வேண்டும் என்று. அப்போது தந்தை கேட்கிறார், மகனே ஏன் இது உனக்கு வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாய்? அப்போது அந்த மகன் சொல்கிறான், அத்தா தந்தையே, உங்க அத்தாவுக்கு இதுலதானே நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க, அவர் வயசானதுக்கு பிறகு நீங்க வயசானவரும் நான் இதுலதான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன், அதுக்காக வேண்டி இதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். எப்படி நடப்பாயோ அப்படி நடத்தப்படுவாய். நீ நல்லது செய்தால் உனக்கு கூலியும் நல்லது. நீ நல்லது செய்தால் நல்லதை பார்ப்பாய், தீயதை செய்தால் தீயதை பார்ப்பாய். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கேதான் இஸ்லாம் நமக்கு வரைமுறையை, ஒழுக்கத்தை, சட்டங்களை நமக்கு அமைக்கிறது, சட்டமாக ஆக்கிவிடுகிறது. எப்படி சட்டமாக ஆக்கிவிடுகிறது? நாம் பின்பற்றுகிற இஸ்லாம் மார்க்கத்தினுடைய தனித்தன்மை இதுதான். வழிபாட்டை நம்முடைய இபாதத்தை நமக்கு மார்க்கமாக ஆக்கிய இஸ்லாம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களும் உறவுகளை தேடுவதையும் மதிப்பதையும் நமக்கு மார்க்க கடமையாகவே ஆக்கிவிட்டார்கள். அதாவது எப்படி புரிய வேண்டும், நீங்கள் உங்கள் தந்தைக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தால் அது அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு மறுமையில் நன்மையாக எழுதப்பட்டு விடுகிறது. நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு அது டிக்கெட்டாக ஆகிவிடுகிறது. உங்களுடைய மறுமையின் தட்டு, நன்மையின் தட்டு கணக்கு வைக்கக்கூடிய ஐபாதத்தாக ஆகிவிடுகிறது. புரியுதா? இனி யாராவது கஞ்சத்தனம் காட்டலாமா பெற்றோருக்கு செலவழிப்பதில், தந்தைகளுக்கு தாய்களுக்கு செலவழிப்பதில் கஞ்சத்தனம் காட்டலாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செலவு செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று கூறும் போது, யாருக்கு என்று கேட்ட போது, முதலிலே உன் தந்தைக்கு கொடு, உன் தாய்க்கு கொடு, அவர்களுக்கு கொடு, அதற்கு பிறகு மிஞ்சினால் அடுத்தது என்று பாருங்கள். தன் தாய்க்கு சரியான உணவை கொடுக்க மாட்டார், ஆனால் தன் மனைவிக்கு நகைகளை வாங்கி குமிப்பார். தன் மனைவி ஒன்றை கேட்டால் இரண்டை வாங்கி கொண்டு வருவான், இரண்டை கேட்டால் மூன்றை வாங்கி கொண்டு வருவான். ஆனால் தன் தாய் தந்தையில் சிரமப்படுவதை அப்படியே பார்த்தும் பார்க்காதவனை போன்று வாழ்வான், பார்த்தும் பார்க்காதவனை போன்று வாழ்வான். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுமையின் அடையாளம் என்ன தெரியுமா? மனைவியை நேசிப்பான், தாய்க்கு மாறு செய்து விடுவான். மனைவியை நேசிப்பான், தாய்க்கு மாறு செய்து விடுவான். இஸ்லாம் நண்பனை நெருக்கிக் கொள்வதை தடுக்கவில்லை, ஆனால் தந்தையை புறக்கணித்து விட்டு நண்பனை நெருக்குவதை தடை செய்கிறது. இஸ்லாம் மனைவியை நேசிப்பதை தடுக்கவில்லை, ஆனால் தாயின் மனதை நோவடித்து விட்டு மனைவியை நேசிப்பதை தடுக்கிறது. சமப்படுத்துங்கள், தராசின் தட்டுகளை போன்று யாரை எப்படி பேண வேண்டுமோ அப்படி பேணுங்கள், யாருக்கு எவ்வளவு தரம் கொடுக்க வேண்டுமோ அந்த தரத்திலே அவர்களை வையுங்கள். யாருக்காகவும் யாரின் மீதும் அநியாயம் செய்து விடாதீர்கள், யாருக்காகவும் யாரின் மீதும் அநியாயம் செய்து விடாதீர்கள், ஹக்குகளிலே மோசடி செய்து விடாதீர்கள். இன்று என்ன நடக்கிறது? இந்த திருமண உறவு என்று வரும்போது அங்கே முற்றிலுமாக அளவுகோல் மாறிவிடுகிறது. இந்த இடத்திலே என் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளுக்கு வலியுறுத்தி சில அறிவுரைகளை சொல்லிக் கொள்கிறேன். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, உங்கள் கணவனின் உறவுகள் மேம்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருங்கள். அவன் தன் உறவுகளை துண்டிப்பதற்கு நீங்கள் தூண்டுகோள்களாக இருந்து விடாதீர்கள். உங்கள் கணவன் தன் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து சொர்க்கவாசியாக மாற நீங்கள் உதவுங்கள். உங்கள் தாய் தந்தைக்கு அவருடைய தாய் தந்தைக்கு மாறு செய்து அவன் ஒரு நரகவாதியாக இருக்க நீங்கள் துணை நிற்காதீர்கள். என் சகோதரிகளே, உங்கள் கணவன் தன் சகோதர சகோதரிகளை சேர்த்து வாழ்ந்து அவர்களுக்கும் கொடுத்து வாழ்ந்து நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்கு தகுதி உள்ளவனாக ஆக நீங்கள் துணை நில்லுங்கள். தன் சகோதர சகோதரிகளின் உறவுகளை துண்டிக்க வைத்து அவர்களோடு இவன் ஒரு எதிரியை போன்று நடந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் இன்பம் காணாதீர்கள், இந்த உலகத்திலே சுகம் தேடாதீர்கள். நாளை மறுமையிலே முகம் குப்பர இருவரும் நரக நெருப்பிலே தள்ளப்படுவதற்கு வழிகளை இந்த உலகத்திலேயே ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கேதான் பார்க்கிறோம் சமூக உறவுகளை, குடும்ப உறவுகளை மார்க்கம் சொல்லுகின்ற இந்த அடிப்படைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செலவழிப்பதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டபோது தாய் தந்தை என்று கூறினார். பிறகியால் வல் அக்ரபீன், நெருக்கமான உறவினர்கள். யார் நெருக்கமான உறவினர்கள்? யாருக்கு நெருக்கமான உறவினர்? யார் நெருக்கமான உறவினர்? உன்னோடு பிறந்த உன் சகோதரன், மூத்தவனாக இருந்தாலும் சரி இளையவனாக இருந்தாலும் சரி, உன்னோடு பிறந்த உன் சகோதரி மூத்தவனாக இருந்தாலும் இளையவனாக இருந்தாலும், அவனுக்கு திருமணம் முடித்திருந்தாலும் முடிக்கவில்லை என்றாலும், அவன் சொந்தமாக சம்பாதிப்பவனாக இருந்தாலும் இல்லை என்றாலும், ஏனென்றால் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறார். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறார். நெருக்கமான உறவினர்கள். இங்கே ஒரு சம்பவத்தை கேட்டு சொல்லுங்க, நமக்கெல்லாம் உறவுகளின் அருமையே தெரியாதவர்கள் இல்லாம சில குடும்பங்கள் இருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. இன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், எதிரிகளிலே பெரிய எதிரியார் இப்படி, அது அதுதான் அவன் தான் பெரிய எதிரி. அவனை எதிரியாக்கி கொண்டால் பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க பெரிய எதிரி யாரு? சமூகத்தில் மக்கள் யாரை எதிரியாக மாறுகிறார்கள்? யார? பங்காளிகள். யார? பங்காளி. யாருங்க பங்காளி? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூக பிளானிங்கை பாருங்கள். சிறந்த சமூகம் அமைக்கப்பட வேண்டும் என்றால், உயர்ந்த சமூகம் அமைக்கப்பட வேண்டும் என்றால், உன்னதமான சமூகம் அமைக்கப்பட வேண்டும் என்றால், கண்ணியமான சமூகம் அமைக்கப்பட வேண்டும் என்றால், இறை அருள் மிக்க சமூகம் அமைக்கப்பட வேண்டும் என்றால், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பிளானிங்கை பாருங்கள். இன்னைக்கு மக்களுக்கு எங்க தெரியுது ஹதீஸ் எல்லாம் யார் எடுத்து படிக்கிறா? இன்னைக்கு வார பத்திரிகை படிச்ச பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாச பத்திரிகையை படிச்சியா, வார பத்திரிகையை படிச்சா, ஹதீஸை யாரு படிக்கிறது? எத்தனையோ புத்தகங்கள் வந்தாலும் கூட வாங்குவதற்கே இன்னும் பலருக்கு மனம் வரவில்லை. படிப்பது அடுத்து எங்கே? பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகள் இருந்தா எடுத்து படிங்க. குர்ஆனுடைய தர்ஜுமாவை முதல்ல படிங்க, இரண்டாவது ஹதீஸுகளுடைய தர்ஜுமாக்களை முதல்ல படிங்க. சரிமா, என்ன கூறினேன் உங்களுக்கு? என்ன கூறினேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிளானிங்கை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சரியா, பங்காளியை நம்ம எதிரியா பாக்குறோமா இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வையை பாருங்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வையை பாருங்கள். சமூக மேம்பாட்டுக்காக, சிறந்த சமூகம் உருவாகுவதற்காக என்ன பிரச்சனை? அல்லாஹு அக்பர். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் தர்மமாக கொடுக்காத வரை நன்மையை அறவே அடைய முடியாது. இறங்கியது அவசரம். கேட்டாரா புத்தஹதா? கேட்டாரா புத்தஹதா இந்த வசனத்தை? என்ன செய்தார் அல்லாஹ்வின் தூதரே? உங்களுக்கு தெரியும், என்னுடைய பைருஹாவுடைய தோட்டம் 600 பேரீச்சம்பழங்களை கொண்ட தோட்டம். மதீனாவிலே அப்படி தோட்டம் வேறு யாருக்கும் இல்லை. நீங்க சும்மாவாது, இன்னைக்கே 600 பேரிச்சம்பளம் உள்ள ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா, 600 மாமரம் உள்ள ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 600 தென்னமரம் உள்ள ஒரு தோட்டம் இருந்தா அது எப்படி இருக்கும்? 600 பேரிச்சம்பழங்கள் காய்த்து கொடுக்கின்ற மரங்களை கொண்ட, 600 மரங்களை கொண்ட தோட்டம் எனக்கு பைருஹாவிலே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், என் செல்வங்களிலேயே எனக்கு விருப்பமான செல்வம் அது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், பிர்ரை அடைய முடியாது விரும்பியதை தர்மம் செய்யாதவரை என்று. எனவே நான் அதை தர்மம் செய்து விட்டேன், அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்து விட்டேன், உங்களுக்கு எங்கே விருப்பமோ செலவழித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் அல்லவா சஹாபாக்கள், இவர்கள் அல்லவா மூமின்கள், இவர்களுக்கு பின்னால் அல்லவா நாம் செல்ல வேண்டும், இவர்களை பற்றி அல்லவா குர்ஆன் பேசுகிறது, இவர்களை பற்றியல்லவா அரசிலிருந்து வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்தன. இவர்களோடு அல்லவா நம்முடைய ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹுடைய மனம் மகிழ்ந்தது. அவர்கள் அமைதி கண்டார்கள் தங்கள் தோழர்களை பார்த்தபோது. அன்பிற்குரியவர்களே, இவர்கள் தான் அல்லாஹ் நம்முடைய நபிக்கு தேர்ந்தெடுத்த தோழர்கள். சரி, என்ன நடந்தது? எவ்வளவு தேவை இருந்தது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? பொருளாதாரத்தின் தேவை, தனக்காக அல்ல, ஜிஹாதுக்காக, ஏழை முஹாஜிர்களுக்காக, அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளுடைய குடும்பத்திற்காக. எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்! மதுரையிலே கொல்லப்பட்டார்கள், உஹதிலே கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய எத்தீமான குடும்பங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். எத்தனை பேர் கைகால் வெட்டப்பட்டு அங்கே ஊனமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகள் எல்லாம் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, சரியான நேரத்திலே நீ தர்மம் செய்தாய் என்று அதை பைத்துல் மாலிலே வாங்கிக் கொண்டார்களா? வாங்கவில்லை. இங்கே பார்க்கிறோம் சமூக பிளானிங்கை. பைத்துல் மாலிலே உடனே வாங்கிக் கொண்டார்களா? வாங்கவில்லை. என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? அபுதஹ்தா, உனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா? சொல்கிறார்கள், இல்லை. அபுதஹ்தா, உன்னுடைய தந்தைக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா? உன் தந்தையின் சகோதரர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆமல்லாஹின் தூதரே, என் தந்தைக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏழைகளான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதாவது என் சாச்சா விட்டு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. என் சாச்சா விட்டு ஒண்ணு விட்டு அண்ணன் தம்பி சொல்லுவோமா இல்லையா? சாச்சா விட்டு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அவங்க தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய சாச்சா வீட்டு பிள்ளைகளுக்கு இதை தர்மமாக கொடுத்து விடு. யாருக்கு தர்மமாக கொடுத்து விடு? உன்னுடைய தந்தையின் மூத்த இளைய சகோதரர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த 600 தோட்டங்களை உடைய, இந்த 600 மரங்களை உடைய தோட்டத்தை தர்மமாக கொடுத்து விடு. எப்படிப்பட்ட சமூகத்தை அமைத்தார்கள், எப்படிப்பட்ட உறவுகளை பேணினார்கள். இன்று என்னங்க, சொந்த அண்ணன் சொந்த தம்பி புறக்கணிக்கப்படுகிறார். சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? சொந்த சகோதரி, சொந்த சகோதரியின் பிள்ளைகள் அவர்களுடைய படிப்புகளுக்காக, அவர்களுடைய மருத்துவ தேவைகளுக்காக, அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக அவர்கள் நிர்பந்த சிலை நிற்கிறார்கள், வட்டிக்கு செல்கிறார்கள், கையேந்தக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூக பிளானிங்கை பார்த்தீர்களா? எப்படி அவர்கள் அமைத்தார்கள்? அந்த தர்மத்தை யாருக்கு கொடு? யாருக்கு கொடு? உன் சாச்சாவுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விடு. எவ்வளவு மனசு வரணுங்க! இவர் என்ன புள்ள இல்லாதவர்? இன்னைக்கு என்ன, என் புள்ளைக்கு வேணும் சொத்து? என் புள்ளைக்கு வேணும், என் மனைவிக்கு வேணும். நான் சித்து போயிட்டோம், என் மனைவி திருடன் நின்றுவாரே, என் புள்ள திருடன் நின்றுவாரே. தெருவில் நிற்பார்கள், அல்லாவின் பதவியிலே செலவழிப்பதை நீங்கள் கருவித்தனம் காட்டினால், ஹக்குகளை கொடுக்காமல் நீங்கள் முடக்கினால், அல்லாஹ் அவர்களை தெருவிலே நிற்க வைப்பான். நீங்கள் கோடி கோடியாக அவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றாலும் அல்லாஹ் அவர்களை பக்கீர்களாக ஆக்கி நாடினால் ஆக்கி தீருவான். அநியாயமாக சேகரித்த சொத்துகள், உறவுகளை பேணப்படாமல் சேகரித்த சொத்துகள், ஜகாத்து கொடுக்கப்படாமல் சேகரித்த சொத்துகள், ஹராமிலே சேகரித்த சொத்துகள் நிற்காது. அல்லாஹ் அழித்தே தீருவான். யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். ஹராமை அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். தர்மம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களின் செல்வங்களை வளர்ப்பான். கொடுக்க கொடுக்க செல்வத்தை நீங்கள் வளர்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உறவுகளுக்கு கொடுங்கள், உறவுகளுக்கு கொடுங்கள். நிலைமையை பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை! கண்ணியத்திற்குரியவர்களே, உறவுகளை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். உறவுகளை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். உறவுகளுக்கு கொடுப்பதிலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அவர்களுடைய சுக துக்கத்திலே பங்கு கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்ளப்பட வேண்டும். உறவு பேணுவது என்றால் என்ன?
சில பேர் நினைச்சு வச்சிருக்கிறாங்க பெருநாளைக்கு போன் பண்ணி சலாம் சொல்லிட்டு உறவை சேர்த்துட்டாச்சு. இப்படி தன் வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் சொன்னா பத்திரிகை கொடுத்து அனுப்பிட்டா உறவுகளை சேர்த்தாச்சு நினைக்கிறாங்க. எப்படி இந்த உறவுகள் என்ற வட்டம் இந்த சமூகத்திலே சுருங்கிக் கொண்டே வந்து விட்டது பார்த்தீர்களா? முன்னாடிலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு வீட்டிலே குறைந்தது 20-30 பேர் இருப்பார்கள். எப்படி 20-30 பேர், தந்தை இருப்பார், சாச்சா இருப்பார், சாச்சாவின் பிள்ளைகள் இருப்பார்கள், சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். இன்னமும் ஒரு வீடு வெளியே வந்தால் ஒரு பரம்பரை வருவதை கொண்டிருக்கும் சமூகமாக இருப்பார்கள். உறவுகள் அப்படி பேணப்பட்டன. தந்தையை மதித்ததை போன்று தந்தையின் சகோதரனை மதித்தார்கள். அப்படித்தான் மார்க்கமும் சொல்லுகிறது. ஒரு பெண்ணுக்கு தந்தை இறந்து விட்டார், அடுத்த வழி யார் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு தந்தை இறந்து விட்டால் அவள் திருமணம் முடிக்கும் போது அந்த பெண்ணுக்கு வழி யார் தெரியுமா? தந்தையின் தந்தை உயிரோடு இருந்தால் ஜத்து பாட்டனார் வழியாக இருப்பார். பாட்டனார் இல்லை என்றால் தந்தையின் சகோதரன் பெரிய சாச்சாவோ சின்ன சாச்சாவோ வழியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று எத்தனை குடும்பங்களிலே சாச்சாக்கள் என்றால் யாரென்றே தெரியாமல் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். எத்தனை குடும்பங்களில் சாச்சாக்கள் என்றால் யாரென்றே தெரியாமல் வளர்க்கப்படுகிறார்கள். கேவலமில்லை. இதுவா சமூக அமைப்பு? இதுவா குர்ஆனை நாம் பேணுவது? இதுவா ஹதீஸை நாம் பேணுவது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவன் இறந்து விட்டால் அவனுடைய சகோதரனுக்கு அவனுடைய குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். விலாயத் பொறுப்பு அதிகாரத்தை கொடுத்தார்கள். அவன் தன் சகோதரனின் மகளை இந்த இடத்தில் மணமுடி, இவனை மணமுடி என்று அதிகாரம் விடுவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது மார்க்கத்திலே. இன்று என்ன சாச்சாக்கள் எல்லாம் இங்கேயோ, சொந்த அண்ணன் தம்பியே இங்கே பார்க்க முடியவில்லை. இன்னும் பல இடங்களிலே சொந்த பெற்றோர்களையே மறந்து வாழ்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சமூகத்தின் அவலங்கள் இப்படி நீண்டு கொண்டு செல்கின்றன. இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்த சமூகம். இதுவல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்து கொடுத்த சமூகம் சமுதாயம். உறவுகள் இந்த சமுதாயத்திலே பேணப்பட வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் இது. ஆகவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறும்போது, யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. الله كرهرا الله وي بيند ولنگل என்று கூறும்போது, واتقوا الله الذي تساءلون به, அல்லாஹ்வை அவனுடைய பெயர் கூறி நீங்கள் கேட்கிறீர்களே அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறும் போது, உறவுகளை துண்டிப்பதையும் பயந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள், தக்குவாவோடு அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறார். இந்த குர்ஆனிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிற அத்தனை இடங்களிலும் உறவுகள் என்ற விளக்கத்தை மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். காஃபிர்களை, பாவிகளை அல்லாஹ் இகழும் போது, வயத்தவுன மா அமரல்லாஹு பிஹி அன் யுஸல், சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட உறவுகளை இவர்கள் துண்டித்து வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்கள், உறவுகளை சேர்ப்பதை ஈமானுடைய பண்போடு அல்லாஹ் இணைக்கிறார். உறவுகளை துண்டிப்பதை இறை நிராகரிப்புடைய பண்புகளோடு அல்லாஹ் சேர்க்கிறார். இன்று உறவுகளின் வட்டங்கள் சுருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளின் வட்டத்தை எப்படியெல்லாம் விசாலமாக்கினார்கள் பாருங்கள்.
ஒரு பெண்மணி வருகிறார். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணியம் செய்கிறார். இந்த பெண்மணிக்கு அந்த வயதான மூதாட்டிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணியம் கொடுக்கிறார்கள். இதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரே ஒரு கிழவி வந்துட்டு போறாங்க, அந்த கிழவிக்கு ரசூலுல்லாஹ் நீங்க இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து எவ்வளவு, அல்லாஹு அக்பர், யாரால் மதிப்புப்பட முடியும்? அல்லாஹ் கூறுகிறான், நபியே உம்மை நாம் உயர்த்தி விட்டோம், உம் கீர்த்தியை நாம் உயர்த்தி விட்டோம் என்று சொல்கிற அந்த அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய ஹபீபுடைய அந்த மகத்துவத்தை அந்த கண்ணியத்தை யாரால் மதிப்பிட முடியும்? அப்படிப்பட்ட ஒரு தூதர் என்ன செய்கிறார்? நல்லா கேட்டுக்கங்க கவனமா, இன்னைக்கு நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துகிட்டாங்க, அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத், என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன செய்தார்கள், யார் வந்தா, வயசான கிழவி மூதாட்டி வந்தாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சாங்க, தான் போர்வைய மேல போச்சிருந்த போர்வைய எந்திரிச்சாங்க, ரசூல்லா வீடு மண்ணு விடுங்க, கார்பெட் எல்லாம் கிடையாது, டைல்ஸ் பணிங்கெல்லாம் மார்பு எல்லாம் கிடையாது, மண்ணு தான் விரிச்சிருக்கும், அதெல்லாம் படுத்திருப்பாங்க. எப்பயாவது இந்த ஈத்த மரத்துல கொடுக்கப்பட்ட பாறை கிடைச்சிருச்சுன்னா பெரிய விஷயம் அது. தன்னுடைய நேரே போர்த்தி இருந்த ஆடியை விரித்து அதிலே உட்கார வைத்தார்கள். அவர் செல்லும் முறை அவருக்கு நின்று கொண்டு பணிவிடை செய்தார்கள். என்ன வேண்டும், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரொம்ப குழப்பமா போச்சு. யாரோ ஒரு மூதாட்டி வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நிக்கிறாங்க, மேல போட்டுக்கிற போர்வையை கீழே விரிச்சு வச்சுட்டாங்க அவருக்காக வேண்டி சொல்லிட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவள் ஒரு கிழவி தானே, ஒரு மூதாட்டி தானே, அவளுக்கு நீங்கள் இந்த அளவா கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆயிஷா உனக்கு என்ன தெரியும், இவள் என் மனைவி கதீஜாவின் தோழியாக இருந்தால், இவள் என் மனைவி கதீஜாவுக்கு பிரியமான ஒரு தோழியாக இருந்தால், என் மனைவி கதீஜா இவரை நேசித்தார், எனவே நானும் இவரை நேசிக்கிறேன், இவருக்கு பணிவிடை செய்கிறேன் என்று சொன்னார்கள். எங்கே சமூகம் பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாட்டை பாருங்கள், பண்பாட்டை பாருங்கள். தன்னுடைய மனைவி ஹதீஜா இறந்துவிட்டு எத்தனையோ ஆண்டுகளாகிவிட்டன, அவருக்கு விருப்பமான ஒரு தோழி ரசூலுல்லாவை பார்க்க வந்ததற்காக எப்படி கண்ணியப்படுத்தினார்கள், இதுதான் உறவுகளை கண்ணியப்படுத்துவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் தந்தையை நீங்கள் பேண வேண்டும், உங்கள் தாயை பேண வேண்டும். ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், என் தந்தை இறந்து விட்டால் நான் என்ன செய்வது, என் தந்தை இறந்து விட்டால் அது என்ன செய்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன் தந்தை யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவருக்கெல்லாம் பணிவிடை செய். பாருங்கள் இஸ்லாம் எப்படி உறவுகளை விரிக்கிறது, விரித்துக் கொண்டே செல்கிறது. ஆனால் இன்று மக்கள் சுருக்கினார்கள், சுருக்கினார்கள், சுருக்கிக் கொண்டே வந்து விட்டார்கள். நான், என் மனைவி, என் பிள்ளை, அவ்வளவுதான், முடிந்தது. சத்து சார் சம்பாதிக்கிற சொத்தை எல்லாம் உன் மனைவி உன் பிள்ளைகள் என்று அழித்தே சார், கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் பறித்து தடுத்து கொடுப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்கள் தெரியுமா, ஒரு முறை அவர்கள் தன்னுடைய வாகனம் ஒரு குதிரையோ அல்லது ஒரு கழுதையோ அதிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வயசான ஒருவரை பார்க்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விசேஷமான சஹாபி, உஹதிலிருந்து கடைசி வரை ரசூலுல்லாஹோடு ஜிஹாதிலே கலந்து கொண்டவர்கள், பிறகு கல்வியிலே பிரசித்தி பெற்ற நபித்தோழர்களிலே ஒருவர். அதற்கு மேலும் ஒரு சிறப்பு என்ன, அவர்கள் யார் யார் யார், ரசூலுடைய மந்திரி ஹலீஃபா உமருடைய மகனா. எப்படிப்பட்ட அந்தஸ்து இருந்திருக்கும், அதுவும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள். ஒரு தடவை வழியில வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தரை பார்த்தாங்க, பார்த்த உடனேயே தன்னுடைய வாகனத்தை விட்டு கீழே இறங்கினாங்க. அவர் நடந்து போயிட்டு இருந்தாரு. தன்னுடைய தலைப்பாகையை கலக்கினார்கள், அவருக்கு அந்த தலைப்பாகையை அணிய வைத்தார்கள். அவரை தன்னுடைய வாகனத்தில் உட்கார வைத்து கண்ணியமாக வழி அனுப்பினார்கள். இதை பார்த்த மாணவர்களுக்கு எல்லாம் தலை சுத்தி போச்சு. உஸ்தாத், என்னங்க ஒருத்தர் பகிர்ந்த மாதிரி ரோட்ல போயிட்டு இருந்தாரு, உங்களுடைய அந்தஸ்து என்ன? தலையில வச்சிருந்த தலைப்பாகையை அவருடைய தலையில வச்சு விட்டுட்டீங்க. நான் போட்டிருந்த தொப்பி தலைப்பாக எடுத்து இன்னொருத்தருடைய தலையில வைக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கண்ணியம் அது. அதை வச்சு வைத்தீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் செல்ல வேண்டியது இன்னும் தூரம் இருக்க உங்களுடைய வாகனத்தை அவருக்கு கொடுத்து அவரை உட்கார வைத்து அனுப்பினீர்களே. ஏதோ ஒரு சில கிரகங்களை அவருக்கு தர்மம் செஞ்சிருந்தா போதுமே. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, மாணவர்களே உங்களுக்கு என்ன தெரியும், இவர் என்னுடைய தந்தை உமருடைய நண்பராக இருந்தார். இவர் என்னுடைய தந்தை உமருடைய நண்பராக இருந்தார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தந்தைக்கு நன்மை புரிய வேண்டுமா, அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவர் யாரை நேசித்தாரோ அவரை நீ நேசி என்று சொன்னார்கள். எனவே நான் இவரை நேசிக்கிறேன், இவருக்கு இந்த பணிவிடையை செய்து. பார்த்தீர்களா என் அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் இப்படித்தான் புரிந்து வைத்திருந்தார். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரை நிகழ்த்தினால் அந்த உரைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், இங்கு உறவுகளை முறித்தவர் யாராவது இருந்தால் எழுந்து சென்று விடுங்கள், ஏனென்றால் நான் கேட்கிற பிரார்த்தனையை இந்த சபையிலே அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டால். உறவுகளை முறிப்பவன் இருந்தால், உறவுகளை முறித்தவன் இருந்தால் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாது, எழுந்து சென்று விடுங்கள் என்று சொல்வார்கள். ஒருவர் ஓடோடி வந்தார் தன்னுடைய சாட்சி இடத்தில், யாரிடத்திலே? தன்னுடைய ஹாலா இடத்திலே, தாயின் சகோதரி இடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டார். இடத்திலே பேசிவிடு என்று துடிக்கிறார். அப்போது சொல்கிறார், இத்தனை நாள் இப்படி என்னிடத்திலே எதிரியாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தாய், இன்று அப்படியே மாறி கெஞ்சுகிறாயே, என்ன என்று கேட்கும் பொழுது, நான் இந்த அபுகுரைராவுடைய மஜ்லிஸிலே கலந்து கொண்டேன். அவர் கூறினார், உறவுகளை முறிப்பவன் மஜ்லிஸிலே இருக்கும் போது பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை, அப்படிப்பட்ட கொடூர பாவியாக நான் மரணிப்பதை விரும்பவில்லை, என்னை மன்னித்துவிடு என்று காலாவே என்று கூறுகிறார். பார்த்தீர்களா கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. குர்ஆனிலே ஹதீஸிலே ஏராளமான அறிவுரைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் அன்பிற்குரியவர்களே, பின்பற்றப்படவில்லை என்றால், செயல்படுத்தப்படவில்லை என்றால் அவற்றை கொண்டு எந்த பலனும் கிடையாது. இன்று சமூகம் சீரழிந்திருப்பதை பார்க்கிறோம். பல கோணங்களிலே, பலவிதமான பக்கங்களிலே, அதிலே குறிப்பாக ஒன்று இந்த உறவுகள் சீரழிக்கப்பட்டிருப்பதிலே. இந்த உறவுகள் பேணப்படாமல், அதற்குரிய உரிமைகள் கொடுக்கப்படாமல் இருப்பதிலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை விரும்பவில்லை. நாளை மறுமையிலும் நம்முடைய தாய் தந்தையோடு, நம்முடைய சகோதர சகோதரிகளோடு, நம்முடைய உறவுகளோடு நாம் சொர்க்கத்திலே வீற்றிருக்க வேண்டும் என்றால், அந்த சொர்க்கத்தை, அந்த குடும்ப சேர்ந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே நாம் அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறார். எனவேதான் தாயை பேணுங்கள், தந்தையை பேணுங்கள், சகோதரனை பேணுங்கள், சகோதரியை பேணுங்கள், உறவினர்களை பேணுங்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்கிறார்கள். ஒரு ஹதீஸை கூறி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனாருன், ஒரு தீனார், அந்த ஒரு தீனாரை அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக நீ கொடுத்தாய், புரியுதா? வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு தீனார், அந்த ஒரு தீனாரை ஒரு அனாதைக்கு நீ கொடுத்தாய், ரெண்டாச்சா? வைத்துக் கொள்ளுங்க. மூன்றாவது, ஒரு தீனார், அந்த தீனாரை நீ ஒரு ஏழைக்கு கொடுத்தாய், மூன்றாச்சா? நான்காவது, இன்னொரு தீனார், அந்த தீனாரை நீ உன் குடும்பத்துக்கு கொடுத்தாய். எப்படி? ஒரு தீனார அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு கொடுத்தாய், ஒரு தீனாரை யதீமுக்கு கொடுத்தாய், ஒரு தீனாரை ஏழைக்கு கொடுத்தாய், ஒரு தீனாரை உன் பெற்றோர், பிள்ளைகள், மனைவி, மக்கள், உன் குடும்பத்தாருக்கு கொடுத்தாய், செலவு கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உன் குடும்பத்திற்கு நீ செலவு செய்தார் அல்லவா அந்த ஒரு தீனார், அது அல்லாஹ்வின் பாதையிலே நீ கொடுத்த தீனாரை விட, எதீமுக்கு நீ கொடுத்த தீனாரை விட, ஏழைக்கு நீ கொடுத்த தீனாரை விட சிறந்தது என்று சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை கொண்டு நம்முடைய உறவுகளை பசுமையாக்குவோமாக, உறவுகளை சேர்த்துக் கொள்வோமாக. செல்வமே இல்லை என்றாலும் சரி, செல்வத்தை விட சிறந்தது, சிறந்த குணம் உதவி மனப்பான்மை, ஒத்தாசை, தூய மனதோடு மன இஹ்லாஸோடு அவர்களிடத்திலே பழகுதல். நீங்கள் கொடுத்து உதவ முடியவில்லையா, உங்களுடைய உடலால் அவருக்கு உதவுங்கள், உங்களுடைய அழகிய ஆலோசனைகளால் அவருக்கு உதவுங்கள். எதுவும் முடியவில்லையா, சராம் சொல்லியாவது பசுமையாக வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை சந்தித்தாவது நீங்கள் பசுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே பழகுவதை கொண்டு, அவர்களிடத்திலே பேசுவதை கொண்டாவது நீங்கள் பசுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் கூறுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் உறவுகளை சேர்க்கிறேன் ஆனால் அவர்களோ வெட்டுகிறார்கள், நான் என்ன செய்வது? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் உன்னை வெட்டினாலும் நீ அவர்களை சேர்த்துக்கொள், அப்போதுதான் நீ உறவுகளை சேர்க்கிறாய் என்று பொருள். அவர்கள் உன்னை சேர்த்து நீ அவர்களை சேர்த்தால் நீ பிறவி மனம் செய்கிறாய் என்றுதான் பொருள். அவர்கள் சேர்த்ததற்காக நீ சேர்த்தால் அவர்களுக்கு நீ பிரதிபலன் கைமாறு செய்கிறாய், அவர்கள் சேர்த்தார்கள் எனவே சேர்த்துக் கொண்டாய் என்று இல்லை, அவர்கள் வெட்டினாலும் நீ அவர்களை சேர்த்துக் கொண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்டவனாக, அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டவனாக முடிக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. நம்முடைய கடந்து விட்ட காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த குறைகளுக்காக, குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் மன்னித்து ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. உறவுகளை சேர்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை எல்லாம் முறையாக கொடுத்து அவர்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பேணும்படி கூறிய முறையிலே பேணுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.